بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷா தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உபதேசத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே ஒன்று கொழும்பியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எதில் யூகம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலக மக்களின் வழிகாட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த தீமைகளை செய்யக்கூடாது, இதை தெள்ள தெளிவாக விளக்கி அதற்கு அழகான ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினீன், அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருள் செய்திருக்கிறான், இது பாசஃபீஹிம் ரசூலம் இன் அன்ஃபுசிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பி, எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்களிடம் இந்த தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார், வயு ஜக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார், வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தருகிறார், வயின் கானும் இன் கபுலு லஃபிய தலாலி முபீன், இதற்கு முன்னால் இவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. எந்த அடிப்படையில்? அல்லாஹ் அவர்களை அனுப்பி அவர்களிடம் அவனுடைய உபதேசத்தை கொடுத்து அவர்கள் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். வை ஜக்கீஹிம், இவர்களை அவர் தூய்மைப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தூய்மையாகுவதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் உபதேசங்களையும் போதனைகளையும் செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்த ஒரு முக்கியமான உபதேசம்தான், ஒரு மனிதன், ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பியவன் எந்த இடத்திலே யூகம் கொள்ள வேண்டும், எந்த இடங்களில் யூகம் கொள்ளக்கூடாது, எந்த யூகம் சரியானது, எந்த யூகம் தவறானது, இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். யூகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய இந்த வழிகாட்டல் பல பேருக்கு தெரியவில்லை. அது தெரியாத காரணத்தால் எங்க யூகம் கொள்ளக்கூடாதோ அங்க யூகம் கொள்கிறார்கள். இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு, பிரச்சனை. மனைவியை பற்றி கணவன் யூகம், கணவன் மீது மனைவி யூகம், அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அங்கே பிரச்சனை வந்து விடுகிறது. நண்பர்களாக இருப்பார்கள். ஒரு ஆள் இன்னொராளை பற்றி தப்பான யூகம் கொண்டால் நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்குள்ள நெருக்கம் முறிந்து விடுகிறது. இப்படி யூகத்திலே சரியான ஒரு தெளிவு இல்லாமல் முறையற்ற அடிப்படையில் தவறான யூகங்கள் மேற்கொள்ளப்பட்டால் அங்கு உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனை வந்து விடுகிறது, உறவுகள் முறிந்து போய்விடுகிறது. இது உறவுகளில் மட்டும் இல்லை, மார்க்கத்தை அணுகக்கூடிய விஷயத்திலையும் சரியான முறையில் நாம் மார்க்கத்தை அணுகாமல் அங்கேயும் நாம் தவறான யூகங்களை செய்தால் அங்கேயும் நிறைய தவறான முடிவுகள் ஏற்படும். யூகம்னா என்ன? யூகம்ங்கிறது ஒரு சந்தேகம். யூகம்ங்கிறது உறுதிக்கு எதிர்ப்பதம். சந்தேகம் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் உருவாகக்கூடிய எண்ணம், இதுதான் யூகம்ங்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த யூகத்தை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தோடையும் அங்கே மக்கா மதீனாவில் உள்ள சஹாபாக்களை பார்க்குறாங்க. அவங்க ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் ரெண்டையும் சேர்த்து விட்டு இனச்சேர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தாங்கல்ல, அந்த மக்களிடத்தில் இந்த முறை இல்லை. ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்து விடக்கூடிய முறை அந்த மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் மதீனாவுக்கு வந்தவுடன் அவங்க புதுசாக பார்க்குறாங்க, என்னடா ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ரெண்டு மரத்தையும் சேர்த்து விடுறாங்க, இப்படி சேர்த்து விட்டால் நிறைய கனிகளை கொடுக்குன்னு நம்புகிறாங்க, இது நபி அவர்களுக்கு புதிதாக தெரிகிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதை பார்த்தா எனக்கு நன்மையா தெரியல. என்ன சொன்னாங்க? நீங்க செய்யறதை பார்த்தா எனக்கு நல்லதா தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் சஹாபாக்கள். நபியே சொல்லிட்டாங்களே இது நல்லதா எனக்கு தெரியலன்னு. நபிக்கு நல்லதா தெரியாவிட்டால் நம்ம எப்படி அதை செய்யறது? எல்லா மரத்தையும் பிரிச்சு விட்டாங்க. சேர்த்து விட்டவர்கள் நபியுடைய இந்த சொல்லுக்கு பிறகு அந்த மரங்களை எல்லாம் பிரித்து விட்டார்கள். பார்த்தா மகசூல் குறைஞ்சு போச்சு. எப்பயுமே வந்து கொண்டிருந்த மகசூல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதை அடுத்து, அதை பிரித்து விட்டதை அடுத்து அந்த மகசூல் குறைஞ்சு போச்சு. இப்ப நபி அவர்களே ஆச்சரியப்பட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, மாலி நகலிக்கும், உங்க மரங்களுக்கு என்ன ஆச்சு? எப்பயுமே நிறைய கனிகளையும் பழங்களையும் அதிகமான மகசூலையும் கொடுத்து கொண்டிருந்த உங்கள் மரங்களுக்கு என்ன ஆச்சு? ஏந்த வட்ட மகசூல் இல்லை? சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தான், நாங்க எல்லா மரத்தையும் ஒழுங்கா சேர்த்து விட்டுட்டு இருந்தோம், வளமை எங்களுக்கு வர வேண்டியது வந்துகிட்டு இருந்துச்சு, நீங்க தான் சொன்னீங்க, இதை பார்த்தா எனக்கு நல்லதா தெரியலன்னு சொன்னீங்க, நாங்க ரெண்டையும் அவுத்து விட்டோம், மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த யூகத்தை பத்தி அங்கே குறிப்பிடுகிறார்கள். இன்னமான பஷரு மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், நானும் உங்களை மாதிரி மனிதன் தான். இந்த ரெண்டு மரத்தை சேர்த்து விட்டா அது நல்லதா தெரியலன்னு நான் சொன்னேனே, அது மனிதன்கிற அடிப்படையில் என்னுடைய யூகத்தில் வந்த ஒரு கருத்து, என்னுடைய சிந்தனையில் உருவான கருத்து. இன்னமா தனந்து தன்னன், நான் யூகித்து சொன்னேன், நானும் மனிதன் தான். தன்ன யுக்தி ஓ யுசீபு, யூகம் இருக்கிறது அது சரியாகவும் அமையும் தவறாகவும் அமையும். அதனால நான் வஹி சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி ஏதாவது சொன்னால் அதிலே தவறு வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த இடத்துல யூகத்தை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இதுதான் யூகம் என்பது. யூகம்னா என்ன? யுக்தி வ யுசீபு, சரியாகவும் அமையும் தவறாகவும் அமையும். யூகம் என்றாலே சந்தேகம், உறுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? யூகித்து விட்டு யூகித்து விட்டு அது எல்லாம் நம்ம 100% கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி முடிவெடுத்து விடுகிறார்கள். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்? யூகத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்த வைக்கிறது இல்லை. அவங்க மனசில் ஏதாவது ஒரு யூகம், ஒரு சந்தேகம், ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அது என்னமோ அல்லாஹ்வுடைய வஹி மாதிரி, குரானுடைய கருத்து மாதிரி, ரசுல்லாவுடைய போதனை மாதிரி 100% உண்மை நினைத்து விடுகிறார்கள். பிரச்சனை வந்து விடுகிறது. யூகத்தை யூகத்துடைய இடத்துல வைக்கணும். சரி, இந்த யூகங்கள் பல வகை. அதுல ஒரு வகை என்ன தெரியுமா, கெட்ட யூகம், ஒருவரை பத்தி தவறாக மதிப்பிடுவது, தவறான எண்ணம் கொள்வது, இதுவும் யூகத்துல ஒரு வகை. இது மார்க்கத்துல ஒரு நேரத்தில் இது ஹராமாயிரும், தப்பான யூகம் ஹராமாகிவிடும். நல்லவர்கள் விஷயத்தில் தவறான யூகம் ஹராம். யூகம் படலாம், எங்க படணுமோ அங்க படணும். நல்லவர்கள், மூமின்கள், இறைநம்பிக்கையாளர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், இவர்கள் விஷயத்திலே தப்பான யூகம் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடை செய்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களை நம்மளே யூகம் பண்ண மாட்டோம். சோறு சாப்பிட போறோம், இந்த சோத்துல விஷம் இருந்தா என்ன செய்ய, என்ன யூகம் பண்ணா என்ன நடக்கும், சாப்பிடுவோமா யாராவது? பள்ளிவாசல உட்காந்து பயன் பண்ணிட்டு இருக்கிறிய, இப்ப திடீர்னு ஒரு ஆளு இந்த இடத்துல குண்டு வச்சிருந்தா என்ன செய்யறது, இப்படி யூகம் பண்ணா இந்த பயான கேட்பாரா அவரு? அப்ப இதெல்லாம் தேவையற்ற யூகம். பாக்குறோம், தொழுது இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரிதான் மூமின்கள் மற்ற முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு மூமினுக்கு இன்னொரு மூமின் மீது நல்ல எண்ணம் வர வேண்டும். தப்பு செய்ய மாட்டான், நாணயமா நடப்பான், நேர்மையா இருப்பான், இந்த தப்பு செய்ய மாட்டான், இப்படி நல்ல எண்ணம் வர வேண்டும். ஆனால் அந்த மூமின்கள் விஷயத்துல தப்பான எண்ணம் வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் பாருங்களேன், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இஜ்தனிபு கசீர மினல் தன், அதிகமான யூகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅலல் தன்னி இஸ்முன், சில யூகங்கள் பாவம். அல்லாஹ் சொல்றது என்ன, சில யூகங்கள் தான் பாவம், எல்லா யூகங்களும் பாவம் கிடையாது. ஆனா அதிகமாக நீங்கள் தூய யூகத்தை புறக்கணிக்க வேண்டும், யூகிக்க கூடாது. சில யூகங்கள் பாவம். என்ன சில யூகங்கள் பாவம்? அல்லாஹ் இந்த வசனத்தில் அடுத்து என்ன சொல்றான், வலா தஜஸ்ஸு, அதிகமாக யூகத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள், சில யூகங்கள் பாவம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏன்னா இந்த வேலையை ஒரு மனுஷன் எப்ப செய்வான், துருவி துருவி ஆராயிறது, என்ன பண்றான், இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போமா, அவனை ஃபாலோ அப் பண்ணு. இப்படியெல்லாம் ஒரு மனிதனை வந்து துருவி துருவி ஆராயறது எப்ப நடக்கும், அந்த மனிதனை பற்றி ஒரு தப்பான மதிப்பீடு, தப்பான யூகம், தப்பான எண்ணம் அவன் மனசுல இருந்தா அவன் இந்த வேலையை ஆரம்பித்து விடுவான். பாலுக்கும் பாலா, அப்புறம் என்ன நடக்கும், ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசுவார்கள், உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம். சில யூகங்கள் பாவம். என்ன சில யூகங்கள்? இதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இத்திகாஃப் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. நபி அவர்களும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கொஞ்ச நேரம் பேசிட்டு சஃபியா உள்ளவங்க எந்திரிச்சு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் வந்து கொண்டு இருக்கும் போது இரண்டு நபித்தோழர்கள் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. எந்த காட்சியை? இரவு நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு பெண் இருக்கிறார்கள். அந்த பெண் நபி அவர்களுடைய மனைவி. ஆனா இது அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ரெண்டு நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோனையும் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் வேகமா நடக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சஹாபாக்களையும் கூப்பிட்டு, அலா ரிஸ்லிக்குமா, நில்லுங்க, இங்க வாங்க. இது யாரு தெரியுமா? இன்னஹா சஃபியத்து பின்து ஹுயை, இவர் என்னுடைய மனைவி சஃபியா, ஹுயையுடைய மகள் சஃபியா என்னுடைய மனைவி, அவங்களோட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்களோட தான் இவ்வளவு நேரம் நான் இருந்தேன். இதை கேட்டோனையுமே அந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் கவலை ஆயிடுச்சு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வின் தூதரே, உங்க விஷயத்துல நாங்க சந்தேகப்படுவோமா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்க, இவங்க நம்ம மனைவி, அது நமக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வேற ஒரு பெண்ணோட இருந்தாங்களா, இந்த பெண் யாரு? இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து விடக்கூடாது, சந்தேகம் ஏற்பட்டு விடக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனித உடம்புல இரத்த இரத்த நாளங்கள் ஓடும் இடமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு ஷைத்தானுக்கும் மனுஷனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ரத்தம் ஓடக்கூடிய இடமெல்லாம் ஓடுகிறான், ரத்தம் ஓடாத இடம் எங்க இருக்குது? உடம்புல எல்லா இடங்களையும் ரத்தம் ஓடுகிறது, அந்த இடங்களை எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். இன்னி ஹசீத்தன் யுக்தஃப ஃபீ குலூபிக்குமா, உங்க உள்ளத்துல அவன் எதையாவது போட்டு விடுவான் என்று நான் பயந்தேன். போட்டுருவான் ஷைத்தான், இப்ப போட மாட்டான். அசுல ஏதோ பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உட்காந்துருப்பாங்களா, அப்ப ஷைத்தான் அவர் என்னத்தை போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணோடு இருந்தாங்களே, அந்த பெண் யாரா இருக்கும்? நைட் நேரத்தில் ஒரு பெண்ணோட என்ன வேலை? ஆரம்பிச்சிருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணத்தை என்ன எண்ணங்கிறாங்க, இது சைத்தானுடைய எண்ணங்கிறாங்க. இந்த எண்ணம் வரக்கூடாது, ஆனா சைத்தான் ஏற்படுத்துவான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அதை தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போ ஒரு முஸ்லீமை பார்க்குறிய, அவர் ஒரு பெண்ணோட இருக்கிறார், யதார்த்தமாக நீங்கள் பார்க்குறீங்க, அவர் கூட ஒரு பெண் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி நம்பணும்? யாராவது வேண்டிய ஆளாக இருப்பாங்க, மகரமான ஆளாக இருப்பாங்க, இப்படி தான் நம்ம நினைக்கணும். இதுதான் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழி. இப்படி நம்ம அந்த மூமின் விஷயத்தில் எண்ணாமல் வேற மாதிரி நினைக்கிறோம், அந்த பெண் யாராக இருப்பா, அன்னிய பெண்ணாக இருக்குமோ, அந்நிய பெண்ணோட அவர் இருந்திருப்பாரோ, தப்பு செஞ்சிருப்பாரோ, அந்நிய பெண்ணுன்னு தெரிஞ்சா அப்ப அவர் விஷயத்துல நம்ம என்ன செய்யலாம், யூகிக்கலாம். அந்நிய பெண்ணோட என்ன வேலை, இவரே நிக்கிறாருன்னு அப்ப கேட்கலாம். நீங்க ஏன் மார்க்கம் தடை பண்ணி இருக்கு, ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோட இருக்கக்கூடாது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தனியா இருக்கிறாங்க, அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்நிய பெண்ணோட இவரே இருக்கிறாருன்னு அவர்கிட்ட போய் சுட்டி காட்டலாம், இது தப்புங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்நிய பெண்ணா உறவு பெண்ணா ஒன்றும் உங்களுக்கு தெரியல. இந்த மூமின் விஷயத்தில் நீங்க என்ன நினைக்கணும், யாராவது சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இப்படிதான் நம்ம நம்பணும். அதை விட்டு போட்டு அவர் விஷயத்தில் அந்நிய பெண்ணா இருப்பாங்களோ, அப்படி இப்படின்னு யூகிக்க ஆரம்பிச்சோம், இன்ன பாலல் அன்னிஸ்முன், இந்த யூகம் தவறானது. மூமின் விஷயத்தில் அப்படி யோசிக்க கூடாது. இது தனிபு கசீரமினர்தான், இது மாதிரியான யூகங்கள் அதிகமானதை நீங்கள் விட்டு விலகி கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் எண்ணங்கள் கூட தப்பா போயிடும், யூகங்கள் கூட பாவம் இருக்கு, குற்றம் இருக்குது. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான், இன்ன பாலல் அன்னி இஸ்முன், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய யூகத்துக்கு குற்றமே பிடிக்க மாட்டோம், அது தப்பே இல்லைன்னு சொல்லி. சில யூகங்கள் தப்பு, சில யூகங்களுக்கு பாவம் இருக்குது. அல்லாஹ் இதுக்கு சொல்றான், நீ ஒரு மூமினை பத்தி நல்லதா தான் நினைக்கணும், கெட்டவதா தவறாக நம்ம இஷ்டப்படி யூகிக்கலாம் நினைச்ச நீ மாட்டிக்கிடுவ. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன் அய் யஹ்கிராஹுல் முஸ்லிம், ஒரு மனிதன் பாவம் செய்யணும்னா தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அற்பமாக கேவலமாக நினைத்தால் போதும், அவன் பாவியாகி விடுவான். சஹீஹான ஹதீஸ். அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரை அசிங்கமா திட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு முஸ்லிமை பார்த்து இவனும் மனுஷனா அப்படின்னு ஒரு தாழ்வான ஒரு மனப்பான்மை, அவரை பத்தி ஒரு மதிப்பீடு நம்ம மனசுல வந்துருச்சுனாலே இதுவும் ஒரு பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அப்ப மூமிங்கள் விஷயத்துல நம்ம எப்படி யூகிக்கணும், நல்லதாகத்தான் யூகிக்க வேண்டும், தவறான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் 5144வது ஹதீஸ், ஈயாக்கும் வல்லன்ன, யூகிப்பதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், யூகிக்காதீர்கள். ஃபஇன்னல் தன்ன அக்தபுல் ஹதீஸ், யூகம் இருக்கிறதே அதுதான் பொய் செய்திகளில் மிக பொய்யானது, அது பொய்யானது. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா யூகம்ங்கிறது என்ன, சாத்தியக்கூறு உள்ளது அதுதானே. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, யூகம் என்பது சரியாகவும் அமையும் தவறாகவும் அமையும். ஆனா மூமினுடைய விஷயத்துல யூகம் பண்றது பொய், அங்க சரியாவும் இருக்கும் தப்பாவும் இருக்கும்லாம் பார்க்க கூடாது. ஒரு மூமின் விஷயத்துல தவறான யூகம் கொள்வது ரசூலுல்லாஹ் அதை எப்படி சொல்லி காட்டுறாங்க, அது சரியா இருக்கும் தப்பா இருக்குங்கிற கான்செப்ட்ல அங்க கிடையாது. எங்க மூமினுடைய விஷயத்துல இல்ல, மூமினுடைய விஷயத்துல அக்கதமுல் ஹதீஸ், யூகம் தான் செய்திகளில் மிக பொய்யானது. அப்படின்னா ஒரு மூமினை பார்த்து நீங்க தப்பான யூகம் கொள்கிறீர்கள், அப்படின்னா அவர் மேல நீங்க பொய் சொல்றீங்க, பொய்யை நினைக்கிறீர்கள். நபி அவர்கள் எச்சரிக்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, வலா தஜஸ்ஸு, துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏன்னா தப்பான யூகம் வந்தா துருவி துருவி ஆராய ஆரம்பித்து விடுவான். துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தபாகலு வலா தஹாசது, ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் வெறுத்துக் கொள்ளாதீர்கள், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள். அப்ப இந்த யூகம் சகோதரத்துவத்தை கெடுத்து நாசமாக்கிவிடும். அதான் ரசூலுல்லாஹி அவர்கள் அதை கண்டிக்கிறார்கள், அதை பொய்ங்கிற இடத்துல வைக்கிறாங்க. இது எப்படின்னா, இன்னொரு ஹதீஸ் இது மாதிரி, கஃபாபில் மருஇ கதிபன் ஐயோ ஹத்திஸ பி குல்லிமா சமிய, ஒரு மனிதன் பொய் சொல்ல வேண்டும் என்றால் தான் கேள்விப்படுவதையெல்லாம் பரப்பினாலே போதும் அவன் பொய் சொல்லி விடுவான். ரசூலுல்லாஹ் இதையும் பொய்ங்கிற லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. காதுல கேட்கறதெல்லாம் பரப்புறது, காதுல உழுகிறதையெல்லாம் எடுத்து சொல்றது, இப்படி சொன்னாலே அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறான். நானாவ சொன்னேன், இது நம்ம வெளிப்படையில பார்த்தா பொய் பொய் மாதிரி நமக்கு தெரியாது. பொய்ங்கிறது நம்மளா சொல்றது தானே, இங்க அடுத்த ஆள் சொல்றாரு, நம்ம எடுத்து சொல்றோம், இதுவா பொய் பொய். அதுல உண்மை இருக்கும் தப்பு இருக்குன்னு வருதுல, அதை உறுதிப்படுத்தாம சொன்னால் நீ பொய் தான் சொல்லுகிறாய். அதே மாதிரிதான் ஒரு நல்ல மூமினுடைய விஷயத்துல நல்லெண்ணம் வைக்காமல் தப்பு தப்பாக யூகம் செய்தால் அவரை பற்றிய தவறான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்து அதன் அடிப்படையில் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் அமையுமானால் அப்ப நம்ம பொய் சொல்றோம், அவதூறு சொல்றோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படி யூகம் வந்தா என்ன நடக்கும், சந்தோஷமா இருக்க முடியுமா? அங்கேயும் பிரச்சனை வந்துடும். கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். அதுதானே நகைச்சுவை, ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. கணவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார், வீட்டுக்கு வந்தா மனைவி ஒரே சண்டை. பெரும்பாலும் பல குடும்பங்கள்ல நடக்கும், வீட்டுக்கு வந்தா சண்டை, வெளியில வந்தா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அதனால வீட்டுக்கு போகும்போதே ரொம்ப ஒரு பயத்தோட தான் பல பேர் போவாங்க. வீட்டுக்கு போனோடனே மனைவி ஒரே சண்டை, என்னங்க நான் போன் அடிச்சேன் எடுக்கவே இல்லை, என்ன சண்டை என்ன பிரச்சனை? இல்ல நீங்க யார் கூட தப்பான தொடர்பு வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தப்பான தொடர்பா? நானா? அவுது பில்லாங்கிறார். என்ன விஷயம், எப்படி நீ இதை கண்டுபிடிச்ச? அப்போதான் அந்த அம்மா சொல்லுது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அப்போ ஒரு லேடி என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் வேறொரு நபரோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லுச்சு. அந்த வேறொரு பொம்பளை யார், யாரு கூட நீங்கள் தொடர்பு வச்சிய? இதுதான் சண்டை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சந்தேகம் சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு பயம், நம்ம கணவர் வேற எங்கேயாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுவாரா, வேற எங்கேயாவது போயிடுவாரா, இப்படியே அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இப்படி அவங்க யூகம் பண்ணி யூகம் பண்ணால் இப்போ கடைசியில் சண்டை தான் வரும். இப்படி கணவன் மனைவி மேலே யூகம் பண்ணா பிரச்சனை தானே? அதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட இந்த விஷயத்தை கண்டிச்சாங்க, யூகம் கொள்ளாதீர்கள். மனைவியை பத்தி கணவன் நீ தப்பான யூகம் வைக்காத, மனைவி கணவனை பத்தி நீ தப்பான யூகம் வைக்காத, நம்புங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பல நாள் பயணம் போவாங்க. இன்னைக்கு நம்மளா ஒரு நாள் போயிட்டு இன்னொரு நாள் வந்துடுறோம், ஆனா அவங்க போனா பல மாச கணக்கில் போவாங்க. பயணம் போயிட்டு வர்றதுக்கு பல மாசங்கள் வரும். அப்ப நீங்க பயணம் போயிட்டு ஊருக்கு வரும்போது திடீர்னு நைட்ல போய் நுழையாதிய, மனைவி இடத்துல திடீர்னு நைட்டில் போய் திடீர் திப்புன்னு வந்து நிற்காதீங்க. அவன் என்ன செய்வா, கணவன் வருவாரா வரமாட்டாரோ ஒன்றும் தெரியாது, அழுக்கான் ட்ரெஸ் போட்டிருப்பா, ஒழுங்காக அலங்காரம் பண்ணாமல் இருப்பா. அப்போ அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், நைட்டு வந்தீங்கன்னா இருங்க, அறிவிப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேங்கிற தகவலை மனைவிட்டு சொல்லுங்க. அவள் தயாராகி சுத்தம் பத்தமாக இருப்பா. அப்போ நீங்கள் போகும்போது ஒரு பிரியம் ஏற்படும். அப்படிதானே, ரொம்ப நாள் கழித்து மனைவியை பார்க்கும்போது அலங்கோலமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் கழித்து மனைவியை பார்க்கும்போது கண்ணுக்கு நல்ல அழகாக பார்த்தா சந்தோஷம் வர்ற மாதிரி இருந்தால் ஒரு அன்பு ஏற்படும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டலை சொன்னாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் சில பேருடைய எண்ணம் என்ன, இத்தனை நாள் ஆச்சு நம்ம பொண்டாட்டி என்ன செய்கிறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இப்படி சில பேருக்கு சந்தேகம். ஆனால் திடீர்னு நம்ம நைட்டில் போய் செக் பண்ணணும். என்ன செய்யணும், ஒரு நாள் நைட்டில் போய் நம்ம மனைவி என்ன தான் செய்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட சந்தேக கண்ணோட்டம் சில பேரிடத்துல இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யத்ருக ரஜுலு அஹ்லஹு லைலன் யத்தஹவ்வனுஹும் அவ் யல்தமிசு அவுராத்திஹிம். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி இடத்திலே இரவு நேரத்திலே வெளியூர் பயணம் போய்விட்டு திடீரென வரக்கூடாது. எதுக்காக? அந்த மனைவி வீட்டில் உள்ள மனைவிமார்களுடைய குறைகளை கண்டுபிடிப்பதற்காக, அவர்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக போகக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழி. தவறான யுகங்கள் குடும்பத்தை பிரிச்சிரும். இவங்க இவனும் ஒழுங்கா இருப்பான், அவளும் ஒழுங்கா தான் இருப்பாங்க. சும்மா யூகப்பட்டு யூகப்பட்டு கடைசியில தலாக்கில் வந்து நிற்கும், ஒண்ணுமே இல்லை. இந்த யூகம் அவர்களை பிரித்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான யூகங்கள் வரும்போது எவ்வளவு அழகாக சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள். ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 5305வது ஹதீஸ். ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒயிட்டு, என் மனைவியும் சிவப்பு, ஆனால் எங்களுக்கு பிறந்திருக்க குழந்தை கருப்பு. இதுதான் அவருக்குள்ள சந்தேகம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெள்ளையாக இருக்கிறோம், ஆனால் மனைவிக்கு என் மனைவிக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை கருப்பாக இருக்கு, யாரு குழந்தையோ, இப்படி அவருக்கு சந்தேகம். சில பேருக்கு அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அழகான முறையில் கேட்டாங்க, எவ்வளவு அறிவு பாருங்க, விவரம் பாருங்க, எப்படி நம்ம சிந்திக்கணுங்கிறத வழிமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, உன்கிட்ட ஒட்டகம் இருக்கா? ஆமாம், என்கிட்ட ஒட்டகம் இருக்கு. என்ன கலர் ஒட்டகம்? சிவப்பு நிற ஒட்டகம் இருக்கு. அந்த சிவப்பு நிற ஒட்டகத்துக்கு குட்டி என்ன கலரில் இருக்குன்னு கேட்டாங்க. சாம்பல் நிறத்தில் இருக்கு. சிவப்பு நிற ஒட்டகத்துக்கு சாம்பல் நிறத்தில் குட்டி இருக்கு. அப்போ தான் நபி அவர்கள் கேட்டாங்க, தாய் சிவப்பு நிறமாக இருக்கு, குட்டி மட்டும் ஏன் சாம்ப நிறத்தில் வருது? அப்போ அவர் அழகான பதில் சொன்னார், தாய் சிவப்பில் இருந்தா என்ன, பரம்பரை எங்கேயாவது இந்த மாதிரி கலரில் இருந்திருப்பாங்க, அது வந்து இப்படி மாறி வருது. அழகான பதிலை சொல்கிறார் ரசூலுல்லாஹ். அப்போ தான் சொன்னாங்க, இதே விஷயந்தான் உனக்கும். உன் மனைவி சிவப்பாக இருக்கிறா, நீ சிவப்பாக இருக்கிற, உன்னுடைய மூதாதையர், உன்னுடைய பரம்பரையில் யாராவது அல்லது மனைவியுடைய பரம்பரையில் யாராவது இந்த கலரில் இருப்பாங்க, அதுதான் வந்திருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொல்லி விட்டார்கள். இப்படி இது நல்லவங்களுடைய சிந்தனை. இந்த மாதிரி சொல்லாமல் எரியிற எண்ணெயில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி, ஆமாம், இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டால் கடைசியில் என்ன ஆகும், அந்த குடும்பம் நாசமாக போகும். அப்போ இந்த மாதிரி தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும். மனைவியை பற்றி நல்ல மதிப்பீடு இருக்க வேண்டும். கணவனை பற்றி மனைவிக்கு நல்ல யூகம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமை பற்றி இன்னொரு முஸ்லீம் நல்லபடி சிந்திக்க வேண்டும், நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி தவறான யூகம் நல்லவர்கள் விஷயத்தில் நமக்கு வரக்கூடாது என்பதற்காகவே வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சோதனையான சம்பவம் தான், ஆனால் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. என்ன சம்பவம்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி உள்ள ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிருக்கிறாங்க. போருக்கு போயிட்டு போகும்போது மனைவியை கூட்டி போவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் கூட்டி போனாங்க. போயிட்டு ஊருக்கு திரும்பக்கூடிய மதினாவுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக வாகனத்தை எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில் போயிட்டு வரும்போது அவங்களுடைய கழுத்து மாலை காணாமல் போச்சு. இயற்கை கடனை நிறைவேற்றுறதுக்காக போன நேரத்தில் அவங்க கழுத்து மாலை காணாமல் போச்சு. போன மாலையை காணாமல் போன மாலையை தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுள்ள அவங்க ஒட்டகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைச்சு. ஏன்னா ஒட்டகத்துக்கு மேலே தொட்டி போட்டு மரப்பெல்லாம் வச்சு அப்படி தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஆனவனே ரசூல் என்ன நினச்சிட்டாங்க, ஆயிஷா வந்து உள்ளக்க தான் இருப்பாங்கன்னு நினச்சி எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரில, மதினாவுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஆயிஷாவுள்ள அவங்க அங்கே இல்லை. ஆயிஷாவுள்ள அவங்க போனவங்க தனியாக வர்றாங்க. வந்து பார்த்தா யாரையும் காணா, நபியையும் காணா, ரசூல்லாவோட இந்த சஹாபாக்களையும் காணா, ஒட்டகத்தையும் காணா, யாரையும் காணா, எல்லாரும் போயிட்டாங்க. தன்னந்தனியாக நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே ஒரு கூட்டத்தோடு கிளம்புனாங்கன்னா தனக்கு பின்னாடி ஒரு ஆளை அடுத்து வர வைப்பாங்க, செக் பண்ணுறதுக்காக. இந்த கூட்டத்தார்கள் ஏதாவது பொருளை விட்டுட்டு போயிட்டாங்களா, இப்படிலாம் பார்க்கறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே ஒரு ஆளை அடுத்து வர கவனிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவங்க வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு உருவம், இவங்க தூங்கிட்டாங்க. ஆயிஷாவுள்ள அவங்க வெயிட் பண்ணி பார்த்து தூங்கிட்டாங்க. பக்கத்தில் வந்து இப்படி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார். ஆயிஷாவுள்ள அவங்க உடனே முகத்தை மூடிக்கிட்டாங்க. தன்னுடைய ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹுங்களை உட்கார வச்சு இந்த சஹாபி கீழே நடந்து மதினாவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. உடனே முனாஃபிக்கின்கள் கதையை கட்டிட்டாங்க. பார்த்தீங்களா, இரவு நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் தன்னந்தனியாக வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதோ விஷயம் நடந்திருக்கு என்று உபை இப்னு ஸலுல், அப்துல்லா பின் உபை இப்னு ஸலுல் என்ற முனாஃபிக் நயவஞ்சகன் இந்த அவதூறை கிளப்பி விடுறான். இதுல சில பேர் முஸ்லிம்கள்லையும் சில பேர் ஹசான் இப்னு சாபித் போன்ற சில சஹாபாக்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கு என்னன்னு தெரியல, அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அவதூர் வரும்போது அவங்களும் இத அவதூ என்னன்னா இந்த மாதிரி ஆயிஷாவை பத்தி தகவல் வருது, ஆயிஷாவை பத்தி இப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்களும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அல்லாஹ் கண்டிக்கிறான், லவுலா இது சமீஅத்துமூஹு லன்னல் மூமினூன வல் மூமினாத் பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்படும் போது மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் உங்களுடைய உள்ளங்களிலே நல்லதை எண்ணி இருக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் நீங்க நல்லதை நினைக்கல? இது விபத்து மாதிரி நடந்த விஷயம் தானே, ரெண்டு பேரும் சந்திக்க நினைச்சாங்களா? இல்லை, போன நேரத்தில் ஆயிஷாரில் அவங்களை அறியாம விட்டுட்டு போயிட்டாங்க. இது யதார்த்தமா விபத்து மாதிரி நடந்த விஷயத்தை இந்த மாதிரி பரப்பணும்னு அல்லாஹ் கேட்கிறான். மூமினான ஆண்களும் பெண்களும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் நல்லதை இணைத்திருக்க வேண்டாமா? யதார்த்தமா நடந்து போச்சு, அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க என்று நீங்க ஏன் நினைக்கல? வகாலு ஹாதா புஹ்தானுன் அலீம், இது பயங்கரமான இட்டுக்கட்டு, இஃப்கும் முபீன், தெளிவான இட்டுக்கட்டு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான். ஆனா வெளிப்படையில பார்த்தா நமக்கு எதுக்குங்க, இது தப்பா சரியா அதை பத்தி பேச வேண்டாம். இப்படி சில பேர் ஒதுங்குவாங்க. எப்படி, ரெண்டு பேர் வந்திருக்காங்க, நடந்தாலும் நடந்திருக்கும், இப்படி சில பேர் யோசிப்பாங்க. இப்படி யோசிச்சவங்களை பார்த்தா அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய உள்ளங்களில் ஏன் நீங்க நல்லதை நினைக்கவில்லை? இல்ல, இவங்களும் ஒழுக்கமான மூமின், அவங்களும் ஒரு மூமின், யதார்த்தமா சந்திக்கக்கூடிய நிலை வந்துருச்சு, தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஏன் நினைக்கல? இன்னும் சில பேர் நினைப்பாங்க, தப்பு நடக்கல நம்ம எப்படி சொல்ல முடியும், வேண்டாம் அதை பத்தி யோசிக்க வேண்டாம், இப்படி ஒதுங்குவாங்க. தப்பு நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தப்பு நடக்கல நம்ம சொல்ல முடியாதும்பாங்க, இப்படியும் பேசக்கூடாது. இது தெளிவான இட்டுக்கட்டுன்னு ஏன் சொல்லலங்கிறான்ல, என்ன சொல்றான்ல, தெளிவான இட்டுக்கட்டுன்னு அப்படிதான் சொல்லணும். ஒரு மூமின் விஷயத்துல ஒரு யூகிச்சு ஒரு கருத்து வருது, அப்ப அவர் செஞ்சிருப்பாரோ செய்யாம இருப்பாரோ, இப்படி யோசிக்க கூடாது, செய்யலன்னு சொல்லிதான் யோசிக்கணும். ஒரு பேச்சுக்கு அவர் செஞ்சிருந்தா கூட நம்ம எப்படி யோசிக்கணும், அவர் செய்யலன்னு சொல்லிதான் யோசிக்கணும். ஹாதா இஃப்கு முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டு. இஸ் தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலுன பி அஃவாஹிக்கும் மா லைஸலக்கும் பிஹி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை உங்களுடைய வாய்களிலே நீங்கள் பேசினீர்கள், நாவுகளிலே எடுத்து மொழிந்தீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒரு படிப்பின. ஆயிஷாரில் அவங்க அழுது அழுது, அவங்களுடைய கண்கள் எல்லாம் வத்தி போச்சு. அவங்களே சொல்றாங்க, அழுது அழுது கண்ணில் தண்ணியே இல்லை. இந்த அவதூறால எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம மேல அவதூறு சொன்னாலும் நமக்கு பொறுக்க முடியல. அதுவும் குறிப்பா பெண்கள் விஷயத்துல அவங்க ஒழுக்கம் சம்பந்தமா அவதூறு சொன்னா, அது கணவனோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல பல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அங்கேயே போட்டி பொறாமையா இருக்குது. இந்த நேரத்துல ஒரு மனைவியை பத்தி இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு அவதூறு பரவுனா அதை ஒரு பெண்ணால தாங்கிக்கிற முடியுமா? ஆயிஷாரில் அவங்க அழுது அழுது கண்ணிலே தண்ணி இல்லை, அழுகிறதுக்கு சத்து இல்லை. கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் போறேன் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டு போறாங்களா? அப்பதான் ஒரு அன்சாரி சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், சுபஹானக யாஅல்லா நீ தூயவன், மா யகூனு லனா அன் நதக்கல்லம பிஹாதா, இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அலீம், இது பயங்கரமான இட்டுக்கட்டு, யாஅல்லா நீ தூயவன் என்று ஒரு அன்சாரி அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். அல்லாஹ் இந்த வார்த்தையை வசனமாக இறக்கி விட்டான். ஆயிஷா உங்களை பார்த்துட்டு சொன்னாரு ஒரு அன்சாரி சஹாபி, இத அல்லாஹ் வசனமாவே இறக்கி விட்டான். நீங்கள் இதை கேட்ட போது சொல்லி இருக்க வேண்டாமா? மா எக்கூனுலனா நத்தக்கல்லம பிஹாதா, இதை பத்தி பேச நமக்கு என்ன உரிமை இருக்கு, பேசக்கூடாது. இது அந்த சம்பவத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பினை, ஒரு உபதேசம். அப்ப யூகங்கள் இப்படித்தான். ஏன்னா ஒரு மூமினுடைய மானம் மரியாதை மதிப்பு அதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது. ஒரு ஆளை பத்தி நீங்க நல்ல மதிக்கிறீங்க, அவங்கள பத்தி யாராவது தப்பான ஒரு கருத்தை சொன்னா நம்ம நம்புறோமா? நம்ம தாயை விரும்புறோம். நம்முடைய தாயை பத்தி ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்றார், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறார், நம்புவோமா? நமக்கு கோபம் வரும். எப்படி சொல்ற நீ, எப்படி பேசுற அப்படின் பண்ணோமா? இது மாதிரிதான் எல்லா மூமின்கள் விஷயத்தில் நமக்கு வர வேண்டும். எல்லா மூமின்களுடைய விஷயத்திலையும் வரணும். ஏன்னா அவங்களை நம்ம விரும்பணும், அவங்களாம் நம்முடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் போது அவர்களை பற்றிய ஒரு ஏதாவது யூகம் தவறான கருத்து வந்தால் அதை நாம் மறுக்க வேண்டும். அந்த யூகத்துக்கு நாம் இடம் தரக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். அதனாலதான் பாருங்க, இந்த அடுத்த மூமினுடைய விஷயம் வரும்போது அதுல வந்து இஸ்லாம் ரொம்ப வன்மையான ஒரு பார்வையை பார்க்கிறது, கடுமையான சட்டங்களை போடுகிறது. ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணிட்டான் வந்து ஒரு ஆள் குற்றம் சாத்துறாரு, ஒரு ஆள் விபச்சாரம் பண்ணிட்டான் ஒரு ஆள் வந்து சொல்றாரு வைங்களா, ஒரே ஒரு ஆள் வந்து சொல்றாரு இந்த ஒரு ஆளை பிடிச்சி அடிக்கணும். இஸ்லாமிய சட்டம் இருந்தா அந்த விபச்சாரம் பண்ணான்னு யார் மேல குற்றம் சாட்டாரோ அவரை பிடிச்சி கேட்க மாட்டாங்க, இந்த ஒரு ஆளை பிடிச்சி தண்டிப்பாங்க. நீ எதுக்கு வந்து சொல்ற அந்த தண்டனை? ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க இவர் விபச்சாரம் பண்ணிட்டான், அந்த ரெண்டு பேருக்கு அடி சமானீன ஜல்தா, 80 கசையடி கிடைக்கும். மூணு பேர் வந்தாலும் அடி, எப்ப தப்பிப்பாங்க? 4 பேர் வரணும், இவர் விபச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி 4 சாட்சிகள் வந்து சொன்னாதான் அவங்களுக்கு தண்டனை. இல்லாட்டினா யாரு பேச வந்தாலும் அவங்களுக்கு தான் அடி கிடைக்கும். அப்ப என்ன, வாயை துறக்காத, 4 சாட்சியா இருந்த வா, நீ பார்த்தே இருக்கட்டும், விபச்சாரம் செஞ்ச நீ கண்ணாலே பார்த்துருக்கட்டுமே, நீ ஒரு சாட்சி தான் இருக்கா, வாயை முடிக்கிட்டு போய்கிட்டே இரு. இந்த அளவுக்கு இஸ்லாம் ஏன் சொல்லுது, ஒரு மூமினுடைய மானம் மரியாதை கண்ணியம் அது காபாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காபா மாதிரி குருமத்துல ஹஜ் பெருநாள், கடைசி ஹஜ் பெருநாள் என்ன சொன்னாங்க, ஐயு ஷஹரிக்கும் ஹாதா, இது என்ன மாசம் கேட்டாங்க, இது புனித மாதம் துல்ஹஜ் மாதம், இது என்ன நகரம், இது புனித நகரம் மக்கமா நகரம், இது என்ன நாள், இது புனித நாள் ஹஜ் பெருநாள், இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாங்க. இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் மக்கா காபத்துல்லா எப்படி புனிதமானதோ, இந்த ஹஜ் பெருநாள் எப்படி புனிதமானதோ, அது மாதிரி திமாக்கும் அம்பாலக்கும் அராளக்கும் அலைக்கும் ஹராம். ஒரு மூமினுடைய மானம், செல்வம், ரத்தம் அதுவும் புனிதமானது, இதுக்கு நிகரான புனிதம் என்று சொன்னார்கள். காபத்துல்லாவை நம்ம எப்படி மதிக்கிறோம், அது மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். இந்த மரியாதை, இந்த கண்ணியம், இந்த பார்வை, இந்த நல்ல எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய மானத்தின் மீதும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அடிப்படையெல்லாம் விளங்கணும்னு வைங்களேன், இன்னைக்கு தப்பான யூகம் பண்ணி ஒவ்வொரு மூமினுடைய மானத்திலும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை என்ன என்ன ரசூல் இப்ப காட்டின வழியா? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டி விட்டு சென்று விட்டார்கள். இதுதாங்க நம்முடைய உள்ளத்துல ஆழ பதியணும். இந்த எண்ணம் நம்மிடத்துல இல்லையே, பல பேரிடத்துல இல்லையே. இன்னைக்கெல்லாம் சர்வ சாதாரணமா போச்சு. ஒரு முஸ்லீமை பத்தி இன்னொரு முஸ்லீம் கேவலமா பேசுறான், அசிங்கமா பேசுறான், அவனுடைய பர்சனல் விஷயத்தை எடுக்கிறான், யூகங்களை எல்லாம் பூத்தி கொண்டு அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டு திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் பகிரங்கமா. எந்த இடத்துல? அதுவும் ஃபேஸ்புக்கில் ஃபித்ரா புக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதுல தான் இது நடக்குது. நீ ஒரு ஆள்கிட்ட சொன்னாலே பாவம். உலகம் பூரா ஒரு மூமினை பத்தி நீ தப்பா பேசுறேன்னா அது எவ்வளவு பெரிய பாவம். உலகம் பூரா பரப்ப ஒரு நிமிஷத்துல போட்டு ஒரு தப்பான ஒரு யூகத்தை போட்டு விட்டா போதும், ஒரு மூமியினுடைய மானத்தோட விளையாடினா போதும், உலகம் பூரா போயிடும். பயப்பட வேண்டாம், பயமெல்லாம் அத்து போச்சுங்க. இன்னைக்கு அத்து போச்சு. காபத்துள்ள அளவுக்குல ரசூலுல்லாஹ் அதை புனிதப்படுத்துறாங்க. புனித மாதம் துல்ஹஜ் மாசத்தினுடைய புனிதம் அளவுக்குல சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, அந்த எண்ணங்கள் வரல. மூமின்கள் விஷயத்தை நம்ம எப்படி நடக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டலை இந்த சமுதாயம் மறந்து விட்டது. எச்சரிக்கையாக இருக்கணும், வேண்டாம். நமக்கு தேவையில்லாம ஒரு மூமின் விஷயத்தை தப்பு தப்பா யூகம் பண்ணி அதை இந்த யூகத்தை அடிப்படையா வச்சு நம்ம அவரை பத்தி தப்பான கருத்துக்களை வெளியிட்டு நம்ம நன்மைகளை அளிக்கணும்னா அந்த காரியத்தை செய்யலாம். நீங்க நம்ம செஞ்சிருக்க அமல்களே ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு. இதுல இந்த மாதிரி வேலையை செஞ்சு அவருக்கு நம்முடைய நன்மைகளை எல்லாம் கொடுத்து அவருடைய பாவத்தை எல்லாம் நம்ம தலையில சுமந்து, இது நமக்கு தேவையா இந்த நஷ்டம்? எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சகோதரர்களை. அது மாதிரி இன்னொரு அடிப்படையும் இருக்குது இந்த யூகங்கள் விஷயத்துல. என்னன்னா, ஒரு மூமியினுடைய உள்ளம் எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவன் இப்படிதான் யோசிக்கிறான், இப்படிதான் சிந்திக்கிறான் அப்படின்னு ஈமான், அவனுடைய இஹ்லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவன் எதை வெளிப்படையாக சொல்கிறானோ அதைத்தான் நாம் நம்ப வேண்டும். அந்த நேரத்தில் நீ இதுக்காகத்தான் இப்படி இருக்கிறாய், அதுக்காகத்தான் செய்கிறாய் என்று நாம தப்பான காரணங்களை கற்பிக்க கூடாது. வெளிப்படையில் அவன் என்ன சொல்றான் அதை தான் நம்ம நம்பிக்கிறோம். ஏன்னா அவன் உள்ளத்தை பத்தி அவனுக்கு தான் தெரியும். உங்க உள்ளத்தை பத்தி எனக்கு தெரியுமா? என் உள்ளத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஈமான், இஹ்லாஸ், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எதை வெளிப்படையா சொல்றானோ அதுதான் நம்ம முடிவெடுக்கணும். அதுக்கு மாத்தமா அவன் ஒண்ணு சொல்ல நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும்னா அது மார்க்கத்துல ஹராமா போயிருது. இதுல ஒரு சில சம்பவங்கள் பாருங்க. ரசூலுல்லாஹி காலத்துல நடக்குது, புகாரியில 4591 ஹதீஸ். சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தார போர் செய்யறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வழியில ஒரு ஆளை பாக்குறாங்க, அவர் ஆடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்களை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றார். என்ன சலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி சலாம் சொல்லிடுறாங்க. சலாம் சொன்னா என்ன விளங்கணும்? சரி, நம்ம மேல பிரியமா இருக்காரு, சலாம் சொல்லி இருக்கிறாரு, இப்படித்தானே எடுத்துக்கிறணும். ஆனா அவங்க என்ன விளங்கிக்கிட்டாங்க, இந்த ஆள் நடிக்கிறான், இந்த ஆளு நடிக்கிறான், எதிரி கூட்டத்துடைய கூலியாளா இருப்பான். தப்பான எண்ணம் கொண்டு அந்த மனிதரை கொன்று விடுகிறார்கள். கொன்று விட்டா அந்த ஆள் வச்சிருந்த ஆடுகளையும் எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் அதை விட்டானா? குர்ஆன் வசனத்தை இறக்கி விட்டான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துல்கு லா தகூலு லிமன் அல்கா இலைக்குமு ஸலாம, உங்களிடத்திலே சலாம் சொன்ன ஒரு மனிதரை ஏன் கொலை செய்கிறீர்கள், ஏன் கொலை செய்தீர்கள்? தபுத்தகுன அரணல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் அற்ப பொருளை நீங்கள் நாடுகிறீர்களா? அல்லாஹ் வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். அவன் தான் சலாம் சொல்லி தன்னை முஸ்லீம் காட்டி கொண்டான்ல, முடிஞ்சு போச்சு அவன் முஸ்லீம் அப்படின்னு நம்பி போய்கிட்டே இருக்கணும். அவன் காஃபிரா இருப்பானா, அவன் முனாஃபிக்கா இருப்பானா, எதிரியா இருப்பானா, இந்த எண்ணம் உனக்கு தேவையில்லை. இது மாதிரி தான் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீம்ல 140வது ஹதீஸ், அவங்க ஒரு போருக்கு போறாங்க. அங்க உள்ள எதிரிகளோட சண்டை போடும்போது ஒரு மனிதன் கடைசி நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கை ஓங்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லிடுறார். எப்போ கடைசி நேரத்தில் சண்டெல்லாம் போட்டுட்டு தோத்து போகக்கூடிய நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கை ஓங்கக்கூடிய நேரத்தில் நம்மளை வெட்டிடுவாரு என்ற நிலை வரும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டார். இவர் பார்த்தார், என்ன நீ என் கை ஓங்கும் போது நீ தோத்து போகும்போது இல்லை களிமா சொல்லி தப்பிக்க நினைக்கிறியான்னு சொல்லி போட்டார். அந்த ஆள் செத்து போயிட்டார். ஆனால் இந்த சஹாபிக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, களிமா சொன்ன பிறகு நம்ம வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி. ரசூல் சல்லாசவங்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னுமே நபி சல்லாசவங்களுக்கு கடுமையான கோபம், ரசூலாவுக்கு கடுமையான கோபம் வந்து அந்த மனுஷரை ஏன் நீ கொண்டவ, கத்தல் தகு லாயிலா இல்லல்லாஹ் சொன்ன பிறகும் நீ கொண்டாயா, லாயிலா இல்லல்லாஹ் சொன்ன உற்ற வேண்டியதானே, அதுக்கப்புறம் ஏன் கொண்ட, இன்னமா காலஹா ஹௌஃப மின ஸலாஹ், அல்லாஹ்வின் தூதரே அவர் ஆயுதத்துக்கு பயந்துகிட்டு சொன்னார். உசாமர் அவங்க சொன்னாங்க. அப்ப நபி கேட்டாங்க, அஃலா ஷக்கத்தன் கல்பிஹி ஹத்தா தஅலம காலஹம்லா, அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா, அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, அவர் வந்து ஆயுதத்துக்கு பயந்துகிட்டு தான் சொல்றாருன்னு நீ பாத்தியா, அது உன் வேலை இல்லை. களிமா சொல்லிட்டாருனா முடிஞ்சு போச்சு, அவர் முஸ்லீம் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படாம இந்த பொருளுக்கு ஆயுதத்துக்கு பயந்து சொன்னாரு, இந்த எண்ணம் கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை கண்டிச்சாங்க. இந்த அளவுக்கு மறுபடியும் களிமா சொன்ன பிறகும் அந்த மனுஷனை கொண்டுட்டியே, களிமா சொன்ன பிறகும் கொண்டு விட்டாயே என்று நபி அவர்கள் மறுபடியும் கேட்டு கடைசி இந்த சஹாபி, யாழ்லா நான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே என்று நினைக்கிற அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தா முன்னாடி நம்ம செஞ்ச பாவம்லாம் அழிக்கப்படுமா இல்லையா, நம்ம இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டோமே, களிமா சொன்ன பிறகும் ஒரு முஸ்லிமை கொண்டு விட்டோமே என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, ஏன்னா இப்படி யோசிக்கலாம் தானே, அப்படி இதுதான் யோசிச்சாங்க உசாமா உள்ளவங்க, எப்படி யோசிச்சாங்க, ஆயுதத்துக்கு பயந்து சொல்றான், அவன் சொல்லிட்டான்ல நான் லாயிலா இல்ல விட்டு முடிஞ்சு போச்சு, அவன் இதுக்காகத்தான் சொன்னா அதுக்காகத்தான் சொன்னான், இது வந்து அவனுடைய உள்ளம் சம்பந்தப்பட்டது, அது அல்லாவுக்கு அவனுக்குரியது, அதுல நீ தலையிடாத. அப்போ ஒரு மனிதன் ஒரு கொள்கையை சொல்லுகிறான், ஒரு களிமாவை சொல்லுகிறான், ஒரு கருத்தை சொல்லுகிறான் என்றால் அதை நம்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இல்லை நீ இதுக்காகத்தான் சொல்ற அதுக்காகத்தான் சொல்றேன்னு சொன்னா, அப்ப அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன, உள்ளத்தை பிளந்து பாத்தியான்னு கேட்டாங்க. நீங்க என்னதான் வெளிப்படையான அங்க காரணங்கள் வச்சிருக்கோம், இது எங்களுக்கு தெரியுது, அதனால நாங்க இப்படி சொல்றோம், இந்த யூகத்துக்கெல்லாம் வேலை இல்லை, உன் யூகத்துக்கு குப்பையில போடு. என்ன ஒரு மனிதனுடைய இஹ்லாஸ் சம்பந்தமா நீ யோசிக்கிற, ஒரு மனிதனுடைய ஈமானை பத்தி நீ இப்படி காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறாய். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, அது மாதிரி சொன்னாங்க, உமீர் தன் காத்தில நாஸ் ஹத்தா யஷோது அல்லா இலா இல்லல்லாஹ் வண்ண முகமது ரசூலுல்லா, லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லும் வரை நான் மக்களிடம் போர் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். போர்க்களத்தில் சண்டை போடுவாங்க, லா இலா இல்லல்லாஹ் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவங்கள கொல்லக்கூடாது. ஆனா அவர்களுடைய ரகசியம் அல்லாவிடத்தில் இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சாங்க. நாம வெளிப்படையில் அவனை முஸ்லீம் ஏத்துக்குருவோம், ஆனால் அவருடைய ரகசியம் அந்தரங்கம், அவன் உண்மையிலே களிமா சொன்னானா, உண்மையிலே அல்லாவை நம்பினானா, அது எனக்கு தேவையில்லை, அது அல்லாவிடத்தில் இருக்குது, அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. அன்பான சகோதரர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அடிப்படை உங்களுக்கு விளங்கியிருக்கும், நல்ல விஷயங்கள்லையும் நல்லவர்கள் மீதும் நாம் நல்லபடிதான் யூகம் கொள்ள வேண்டும், தப்பான யூகம் ஹராம், அது பொய் என்று இந்த அடிப்படையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹதீஸ்களுக்கு வருவோம், நபிமொழிகள் இருக்குது இல்லையா, அதுவும் இந்த நேரத்தில் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி யூகம் பண்ணி நபிமொழிகள்ல தப்பான யூகம் வந்த காரணத்தால் பல சரியான ஹதீஸ்களுக்கு தப்பு தப்பான விளக்கங்களை சிலர் கொடுக்கிறார்கள். அதனுடைய விளைவாக ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு அந்த நபிமொழிகள் நம்பக்கூடிய மக்கள் வழிகேடர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள்.
அஞ்சு கடமையில ஒன்று நம்ம வழங்கியிருக்கிறோம். சஹாபாக்கள் என்று சொல்லிதான் ரசூலுல்லா காலத்தில் அவங்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா மௌத்தா போன பிறகு ஜகாத் தர மாட்டேன்னு ஒரு குழுவே திரும்பி போச்சுன்னு சொன்னா எப்படி யாரை எப்படி நம்ம பிரிச்சு அறியிறது? சஹாபின்னா ரசூலுல்லா காலத்தில் இருந்தாங்க, மதத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்களே, முர்த்ததாகி போயிட்டாங்களே, அப்ப அந்த மாதிரி எல்லாம் போனார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வஹிதான் பாதுகாப்பு. நமக்கு எது பாதுகாப்பு? சஹாபிகள் அப்படி சஹாபி இந்த மாதிரியான ஆட்களும் இருந்திருப்பார்கள். ஒரு நோக்கத்துக்காக இஸ்லாத்து வந்திருந்த ஆட்களா இருப்பாங்க. அவங்க அல்லாஹ் வந்து அப்போ காலத்தில் வெளிப்படுத்தி காட்டி விட்டான். ஏதோ அப்படித்தான உண்மையா வந்து போயிருக்க மாட்டாங்க. ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்காங்க, ரசூலுல்லா கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்குது. ஒரு பிரச்சனை வந்தவனே அபூ பக்ர் காலம் தானே ஏத்துனாங்க, ஈஸியா ரசூலுல்லா எழுத முடியாது, இவர் ஈஸியா தட்டி விட்டு போய் நினைச்சிருக்காங்க. இவர் கடுமையான உறுதிப்பாடு காட்டினால அவங்களால அதை ஜெயிக்க முடியல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கும் பொழுது. அப்ப சஹாபாக்கள் இப்படியான அடிப்படையான கடமை மறுத்தவங்களும் இருந்திருக்கிறார்கள். இதுக்காக வேண்டிய சில மேலாண்டு போனவங்களும் இருந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிறோம்? முகமது, நீ அவர்களை பிரிந்தது முதல் அவங்க வந்த வழியே போனார்கள். நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா இது சஹாபாவை தான் குறிக்குது, எல்லாரையும் இல்ல. சரியான பதில் சொல்வதா இருந்தா என்ன சொல்லுவேன், எல்லாரும் அல்ல. இது பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள்ல ஒரு 50, 100, 10, 20 தெரியல, ஒரு சின்ன நம்பரா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் போனார்கள் தான் அதுக்கு சரியான பதிலா இருக்குமே தவிர, சகாபாக்கள் இந்த அல்லாம நினைத்துக்கொண்டு தப்பே செய்ய மாட்டார்கள் நினைத்துக்கொண்டு இதெல்லாம் சகாபாக்களை பத்தினது கிடையாது என்று என்ன செய்வாங்க, மனமறிந்து போய் சொல்வார்கள். நேர்வழி பெற்ற கலீபாக்கள் சொல்வார்களே ஆனால் என் சுண்ணத்துப்படி அவர்கள் ஏதாவது சொன்னால் கேளுங்கள், அதுல இல்லாம புதுசா உண்டாக்கி சொன்னால் கேட்காதீங்க. அப்ப இங்க பின்பற்றுவது என்ன? ரசூல்லாவுடைய சுண்ணத்தை காட்டி அவங்க உங்களை வழி நடத்தினாதான் கேட்கணும். ரசூல்லாவுடைய சுண்ணத்து இல்லாம அவங்க ஒன்றை உண்டாக்கினார்களே ஆனால் ஹலீபாவை ராசிதீன்கள் உண்டாக்கினாலும் சரி அது என்னவாகாது, மார்க்கமாகாது. இப்போ அழகா ரசூல்லா சொல்லி இருக்கும் பொழுது இது எப்படி சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுவது ஆதாரமா இருக்க முடியும்? ஹலீபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரம் அது கண்டிஷனோட. என்ன கண்டிஷனோட? அந்த ஹலீஃபா ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை கடவாய்ப்புள்ள கடித்து அதன்படி உங்களை வழி நடத்தினாரே ஆனால் அதற்கு கட்டுப்பட வேண்டும், புதிதாக உண்டாக்கினாரே ஆனால் கட்டுப்படக்கூடாது. அழகான கண்டிஷனோட போட்டு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து எதுக்கு ஆதாரமாகாது? சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்பதற்கு ஆதாரமாகாது. ஹலீமாக்களை, நேர்வழியில் நடக்கிற ஹலீமாக்கள் சுன்னத்துப்படி ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை கடவாய்ப்பிற்குள்ளால் கடித்து அதன்படி வழி நடத்தினால் நீங்கள் கேளுங்கள், அவங்க இஷ்டத்துக்கு வழி நடத்தினால் கேட்காதீங்க அப்படிங்கிற கருத்தில் சொன்னதை என்ன செய்யறாருன்னா, மல்லையாசல்ல மக்கள் முகம் தொழுது இருக்காங்க. இந்த 10 மணி 9 மணி 11 மணி தொழுதுட்டு இருக்கும்போது அப்ப கேட்கறாங்க, வந்து தொழுகிறாங்களே என்ன சரிதானாண்டு. அவர் சொல்லுங்க, கால பிதத்தும் இது பிதத்து, இப்படி ஒரு நேரத்தில் ரசூல்ல தொழுதே இல்ல, இவரே தொழுதான பிதத்தானே, அவர் கரெக்டா இருக்காரு, தனக்கு தெரியலங்கிற பிதத்துங்கிறார். அவர் நிலைப்பாட்டில் கரெக்டா இருக்காரு, ரசூல் சொல்லான செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் அது மார்க்கமாகும். ரசூல்லா செஞ்சது தெரியல அவருக்கு. அப்ப இந்த மக்கள் செய்யறது புதுசு மாதிரி நினைக்கிறாரு, இந்த மக்கள் அவங்களா தொழுகிறாங்க அதனால இது பிதாத்து அப்படின்னு யார் சொல்றா? இப்ப வந்து பத்துவா மக்கள் நிறைய பேர் தொழுகிறாங்க, 50 பேர் செய்யறது பிதாத்துங்கிறாரு. நிறைய பேர் தொழுதாங்க, அவங்க சகாபாக்கள் தான். அப்ப அவ்வளவு சகாபாக்களும் தொழுகிறாங்க, ஏன்பா தொழுகிறீங்க, என்ன ஆதாரப்பான்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டு என்ன செய்யறாரு? பிதாத்துன்றாரு. அப்ப அவர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுத பார்க்கலாம் இருந்தாரு. புரிந்து கொள்ள எந்த அளவுக்குன்னா, இவர் எல்லாருமே அறிஞர்கள் இவர் விமர்சனம் பண்ணுவாங்க. யாரா இப்னு உமர், அவர் என்ன செய்வார் கேட்டா போவார், பிரயாணம் பண்ணி போவார். போகும்போது என்ன செய்வார்னா, இந்த இடத்துல ரசூல்லா சீர்ந்து கழிப்பாங்க, இறங்கி அங்க போய் சீர்ந்து கழிப்பார். பிரயாணத்தை ரசூல்லாவோட போயிருப்பார்ல, ரசூல்லா காலத்துக்கு பிந்தி நடக்குது எல்லாம். ரசூலுல்லாஹி காலத்துல நல்லா அவங்களை உன்னிப்பா பாத்துக்கிட்டு இவர் எல்லாத்திலையும் பின்பற்ற நினைச்சிட்டு என்ன செய்வார் கேட்டா, ஒரு இடத்துல ரசூல்லா இயற்கை விவாத கழிச்சாண்டு வைங்கள, அந்த இடத்துல போய் என்ன செய்வாரு, இந்த இடத்துல ரசூல்லா நில்லுங்க வந்துடுறேன் சொல்லிட்டு போய் யூரின் வராட்டா கூட என்ன செய்வாரு, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வருவாரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு வைங்களேன், தொழுக நேரம் தொழுதிருப்பாங்க, இவர் இந்த இடத்துல தொழுதாங்கன்னு தொழுவார். போற பிரயாணத்தில் ஒரு இடத்துல சிறப்பித்து தொழுவது தனியா இருக்கிறது, போற இடத்துல தொழுதாங்கன்னா அது மாதிரி நம்மளும் போற இடத்துல தொழுதுக்கணும். இவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாரு, அந்த மாதிரி செய்வாரு. இது அறிஞர்கள் என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க, இது வந்து வகி அது பிரிச்சு பார்க்க தெரியல இவருக்கு, இவனும் ரசூலுல்லாஹ் பின்பற்றவங்க பேர்ல ரொம்ப ஓவரா போறேன்னு செய்யறாரு. வகையில பின்பற்றணும், வகை அல்லாத மலஜனங்களுக்கு எல்லாம் பின்பற்ற முடியுமா? அந்த முறையை பின்பற்றணும். மனதில் கழிக்க வேண்டிய இருப்போங்க, இந்த துவா ஓதுங்க, இப்படி செய்யுங்க, அதுகளை பின்பற்றணும். அதெல்லாம் இபாதத்தில் ஒளியாந்துருது, திக்ர் செய்யறது அதெல்லாம் வணக்கத்தில் வந்துருது. அது இல்லாத விஷயங்கள்ல வந்து பின்பற்றுதல் என்பது கிடையாதுன்னு சொல்லி இப்னு உமரை எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்க, எல்லா அறிஞர்களும் குறை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரிய வச்சிருந்தாரு, ஆனா அந்த வேறுபாடு தெரியாதவராக இருக்கிறாரு. எதுல வகையில பின்பற்றணும், வகை இல்லாட்டி பின்பற்றுவது இல்லை என்பதை இவர் புரியாதவராக இருக்காரு. எல்லாத்திலையும் போட்டு என்ன செய்வாரு, ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. ரசூலுல்லாஹ் நகமட்டுறது பார்ப்பாரு, அந்த மாதிரி தான் வெட்டுவார். நகமட்டணும் சொல்லிட்டு எப்படின்னு வடிக்கிற வேண்டியதானே, அதுவும் அதே மாதிரி வெட்டுவார். எல்லாத்திலும் அதே மாதிரி செய்வார். இப்படியானவர்கள் இருந்தார்கள், அப்படி தேவையில்லான மார்க்கத்தில் மற்றவர்கள் அப்படி இருக்கல, மற்ற சகாபாக்கள் அப்படி இருக்கல என்பதற்கு ஹாலிஜ் இருந்த பரீரா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சான்றாங்க. பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லாலை செல்லமுடைய தோழர்களாக இருந்தவர்களே இருந்தவர்களில் ஒரு சின்ன நம்பர், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மார்க்கத்தில் விதத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள், தப்பாக நடந்திருக்கிறார்கள், நரகத்திற்கு கொண்டு செல்லும் அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த ஹதீஸில் இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம்.
இதுக்கு காரணம் என்ன, இந்த தப்பான யுகம் தான். ஹதீஸ் கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்கன்னு வந்திருக்கு, நல்லவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த செய்தியை சரியான அடிப்படையில் யூகிக்க முடியுமா, வழி இருக்கு. சரியாகவும் யூகிக்கலாம், இவங்க யூகிக்கிற மாதிரி தப்பாகவும் யூகிக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் எப்படி யூகிக்கணும், நல்லபடி யூகிக்கணுமா தப்பா யூகிக்கணுமா, நல்லாதானே யூகிக்கணும். அது ரசூலுல்லாஹ் அவங்க சம்பந்தப்பட்ட ஹதீஸா இருந்தா அங்க நல்லெண்ணெய் வைக்கணுமா கெட்டெண்ணெய் வைக்கணுமா, நல்லெண்ணெய் தானே வைக்கணும். ஆனா இன்றைக்கு அந்த நல்லெண்ணங்கள் போய்விட்டது. என்ன நடக்குது தெரியுமா, சஹிஹான நம்பகமானவங்க இமாம்கள் அறிவிச்ச பல நபிமொழிகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தி யாரோ எவரோ எப்பவோ ஏதோ செய்து விட்டார்கள். இதுதான் யூகம், ஹராமான யூகம். தப்பு செஞ்சவங்க யாருன்னு சொல்லணும், இருக்குதுல்ல ஹதீஸ் அறிவிச்சவங்க யாருன்னு இருக்கா இல்லையா, ஆனா காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அபு ஹுரைரா அலியில் உங்க பேரை பயன்படுத்தி எவனோ ஒரு முனாஃபிக் இட்டு கட்டிட்டான், இட்டு கட்டி இருக்கலாம். இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த அதிசயம் இட்டு கட்டி இருக்கலாம். அப்ப இது வந்து தப்பான யூகம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இந்த யூகத்துக்கு வேலை இல்லை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இன்னல் அன்னலா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ, யூகம் சத்தியத்தை அறிய ஒரு காலம் கொஞ்சம் கூட பயன் தராது. யூகத்தை வச்சு சத்தியத்தை அறியவே முடியாது, சத்தியத்தை அணுகுவதற்கு அது ஒரு அளவுகோலே கிடையாது. அப்ப இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இது மார்க்கத்திலே ஹராம். அதனாலதான் அலீர் அலியல் அவர்கள் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை சொன்னாங்க, அகமதுல 940வது ஹதீஸ் இதா ஹுத்திஸ்தும் அன் ரசூலில்லாஹி ஹதீசன், ரசூலுல்லாஹ் அவங்கிட்ட இருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்னா, பத்தி அவங்களுக்கு எது பொருத்தமானதோ, எது இரையச்சம் உள்ளதோ, எது வந்து நேரான கருத்தோ, அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸை நீங்கள் அணுகுங்கள், நல்ல அடிப்படையிலே நீங்கள் சிந்தியுங்கள், தவறான கருத்தை நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஹதீஸ நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பாருங்களேன். நசாயில 3177வது ஹதீஸ், இப்னு பாஸ்ல அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட வர்றார், அல்லாஹ்வின் தூதரே என் மனைவி இருக்கிறா, அந்த மனைவி ரொம்ப மோசமானவளா இருக்கிறா, என்னுடைய மனைவி எந்த ஆண் தொட்டாலும் சும்மா இருக்கிறா, சூசகமா சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபி சொன்னாங்க தல்லீக்ஹா, அப்படின்னா அவளை விட்டு தலாக்கு விட்டு விடு, அப்படின்னா அவளை நீ தலாக்கு விட்டு விடு. அந்த மனிதர் சொல்கிறார், லா அஸ்பிரன்ஹா, இல்லை அவளை விட்டு என்ன வாழ முடியாது, அவளை விட்டு என்னால் பிரிஞ்சு வாழ முடியாது. ஆனா அவர் இப்படிப்பட்ட ஒரு செயலையும் செய்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இஸ்தம்தி அபிஹா, அப்படின்னா நீ அவளை பயன்படுத்திக்கொள், மனைவியாக வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸ் இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ சரியாவும் யோசிக்கலாம், தப்பா யோசிச்சும் மறுக்கலாம். தப்பா யோசிச்சு எப்படி மறுக்கிறது, விபச்சாரியா இருக்கிறா அவளோட ரசூலா வாழ சொன்னாங்க, அவளோட எப்படி வாழ சொல்லியிருப்பாங்க நபி, அப்படியும் மறுக்கலாம். சரியான அடிப்படையில் யோசித்தால் அவளை நீ வைத்துக்கொள்ளா அதுக்கு என்ன அர்த்தம், இனிமே அவளை விபச்சாரம் செய்ய விடாம நீனே அவளை வைத்துக்கொள், முறையான அடிப்படையில் அவளை நீ மாற்றி எங்கையும் உபச்சாரம் செய்ய விடாம அவளை நீ சரிபடுத்தி வைத்துக்கொள் என்ற அர்த்தத்திலையும் அதை நம்ம புரியலாம். அப்ப ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம பேசும்போது எப்படி புரிவோம்? இந்த எண்ணத்துல நம்ம புரிவோம். இது மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில 5234வது ஹதீஸ். இது வெளிப்படையா பாருங்களேன், ரசூலுல்லாஹ் கூட ஒரு அன்சாரி பெண் வருகிறார். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணோடு தனிமையில் சென்றார்கள். பிறகு சொன்னார்கள், இன்ன குன்னலா ஹப்புன்னாசி இலைய, நீங்கள் தான் மக்களிலேயே எனக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள். இது ஹதீஸ். இது தெளிவா இன்னும் முஸ்லீம்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் வார்த்தையோடு வருது. ஒரு பெண்மணி கொஞ்சம் மூளை சரியில்லாத பெண், பைத்தியம் மாதிரி இருப்பாங்கல்ல, விவரம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்துல எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, உங்களிடத்துல எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்து, இந்த பாதைகள் எத்தனையோ வழிகள் இருக்குது, இந்த வழிகளில் நீ விரும்பிய வழியை தேர்வு செய் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு பாதையில் அந்த பெண்ணோடு தனிமையில் சென்றார்கள். அந்த பெண்ணுடைய அந்த பெண் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டார் அப்படிங்கிறது இருக்குது. இதை பார்த்தோம்னா வெளிப்படையில் பார்த்தா, தப்பான எண்ணத்தோடு பார்த்தா இது அசிங்கமான ஹதீஸ் மாதிரி தெரியும். தெரியுமா இல்லையா? ஒரு பெண் வந்தாங்களாம், ரசூலுல்லாஹ் தனியாக போனாங்களாம், அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சாங்களாம், இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த கிரிமினல் மூலையில் பார்த்தீங்கன்னா இது தப்புங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் பற்றி வந்திருக்கு, அதை எப்படி யோசிக்கணும்னு நினச்சா புகாரி இமாம் யோசித்த மாதிரி யோசிப்போம். இமாம் புகாரி இமாம் இதுக்கு என்ன தலை போட்டாங்க தெரியுமா? பாபு மா யஜூஸு யஹ்லுவர் ரஜுலு பில் மராத்தி இந்த நாஸ், மக்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் ஒரு பெண்ணோட தனியாக போகிறது. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துட்டாங்க? இது எப்படி விளங்குறது? ரசூலுல்லாஹ் தனியாக போனாங்கன்னா என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தாங்களா? இது எப்படி விளங்குறது? மக்களுக்கு முன்னால் இப்போ எல்லாம் இங்கே இருக்கிறோம், இப்போ எல்லாம் இவங்க இருக்கிறோம், திடீர்னு ஒரு பெண் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் இங்கே இருக்கும்போது ரெண்டு பேர் தனியாக அங்கே இருக்கிறீங்க, அந்த ரெண்டு பேர் எல்லாரும் பார்ப்பீங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேர் பேசுறது ஒன்றும் உங்களுக்கு விளங்காது. இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன நடந்தது. அப்போ இது எதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன்னா, இப்படித்தான் நிறைய நபிமொழிகள் சரியான ரசூலுல்லாஹ்வுக்கு தகுதி என்ன, ஹதீஸாவில் வந்திருக்கு, அதை எப்படி யோசிக்கணும், இந்த யூகங்கள் செய்யாமல் தப்பு தப்பான யூகங்கள் செஞ்சதுனால வந்த வினை. ரசூலுல்லாஹ் ஒரு பெண், ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம்ங்கிற ஒரு பெண்மணி, நபிசுல்லாஹ் அவங்களுக்கு பெண் பார்த்து விட்டாங்க, அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஒரு சுப செய்தி சொன்னாங்க. இப்படி ஒரு சரியான ஹதீஸ் வருது. மூமின்கள்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அவங்க அந்த பெண்ணு பெண் பார்த்து விட்டாங்கன்னா அந்த உம்மு ஹராம் நபி அவர்களுக்கு மகரமான உறவு, பால்குடி சிற்றெண்ணெய், இப்படி நம்புறாங்க. இது சரியான ஒரு நல்ல எண்ணம். ஆனா சில பேருக்கு என்ன வருது, என்ன இந்த அந்நிய பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண் இடத்துல போனாங்க அப்படிங்கிற கருத்தை தருது, அதனால இந்த ஹதீஸை மறுக்கணும். இது மாதிரி நிறைய நபி மொழிகள்ல இப்படி எல்லாம் குழப்பங்கள், தவறான யூகங்கள் வருகிறது. அதனால நம்ம செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு முறை நல்லா தான் யோசிக்கணும். ஒரு ஹதீஸ் சொல்றேன், ஆனா இந்த ஹதீஸை எப்படி சித்தரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. தப்பான யூகம் வந்ததுனால, நபிமொழிகளை எல்லாம் சந்தேக கண்ணோடு பார்த்ததுனால, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியை கொடுத்து ஹதீஸை சிந்திக்காதனால வந்த ஃபித்னா. ஒரு விளைவு பாருங்க, ஒரு ஹதீஸ் அபுதாவது நசாயிலாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸை மாத்தாம கரெக்டா நான் அப்படியே சொல்றேன். இது மொழிபெயர்ப்பு, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இல்லை, அந்த ஹதீஸுடைய வாசகம் தான். நபிசல்லாஸ் அவர்கள் ஒரு கிராமவாசியிடம் ஒரு குதிரையை விலைக்கு வாங்கினார்கள். அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அந்த குதிரையை விற்று விட்டார். நபிசல்லாஸ் அவர்கள் அந்த கிராமவாசி இடத்துல, இது கூறிய பணத்தை நான் தர்றேன், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொன்னாங்க. அந்த கிராமவாசியும் தன்னுடைய குதிரைக்குரிய விலையை நபி ஒரு இடத்துல வாங்குறதுக்காக ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி போனார். இதெல்லாம் ஹதீஸ் வருது. ஃபாலோ பண்ணி போனார். ரசூல் சல்லாசம் கொஞ்சம் வேகமா முன்னாடி போயிட்டாங்க, இந்த கிராமவாசி கொஞ்சம் தாமதமா பின்னாடி வந்துட்டாரு, பின்தங்கி விட்டாரு. இந்த நேரத்துல சில பேர் நபி சல்லாஸ் அவர்கள் இந்த குதிரையை வாங்கி விட்டார்கள் என்ற தகவல் தெரியாமல் இடையில சில பேர் அந்த கிராமவாசி இடத்துல வந்து இந்த குதிரை எனக்கு கொடுங்க, நபி அவர்கள் என்ன விலையை கொடுத்து என்ன விலைக்கு பேசினாங்களோ அந்த விலையை விட கூடுதலாக அந்த கிராமவாசியிடம் அந்த மனிதர்கள் வந்து கேட்டார்கள். உடனே இந்த கிராமவாசி சத்தம் போட்டு நபி அவர்களை கூப்பிட்டார், இந்த குதிரையை வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லாவிட்டால் நான் இதை நான் இவங்களுக்கு கொடுத்துருவேன் என்று சொன்னார். அப்ப நபி சல்லாஸ் அவர்கள், நான் தான் உன்னிடம் குதிரையை விலைக்கு வாங்கி விட்டேனே, நீ என்னிடத்துல விட்டு விட்டாயே சொன்னாங்க. இவர் இல்ல இல்ல நான் விக்கல. இப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருது. இந்த கிராமவாசி நான் விக்கலங்கிறார். ஆனா ஆரம்பத்துல என்ன வந்துச்சு, இந்த கிராமவாசி வித்துட்டாரு, நபி வாங்கிட்டாங்க, அந்த விலையை கொடுக்கறதுக்கு ரசூலா என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்றாங்க. இவரும் அந்த குதிரைக்குரிய விலையை வாங்குறதுக்கு தான் ரசூல் சல்லாஸ் அவங்களை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல இடையில வந்து அதிகமான விலைக்கு கேட்டோனே, அதிகமான விலைக்கு கேட்டோனையுமே இந்த நபர் மாற்றி பேசினார்னு இவ்வளவு விவரங்களும் வருது. இப்ப ரசூல் சல்லாஸ் நீ என்ற வித்தங்கிறாங்க, அந்த கிராமவாசி விக்கிற சாட்சியை கொண்டு வாங்குறாங்க. அங்க குழுமி இருந்த முஸ்லிம்கள்லாம் எல்லாரும் ரசூல்லாவையும் அந்த அந்த கிராமவாசியும் சுத்தி குழும்பிட்டாங்க. அந்த கிராமவாசிட்ட சொல்றாங்க, நபி பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மையை தான் சொல்லுவார் அப்படின்னு அந்த கிராமவாசிக்கு சொல்றாங்க. அவர் இல்ல, சாட்சியை கொண்டு வா, சாட்சியை கொண்டு வா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க வந்து சாட்சி சொல்றாங்க. ஆனா அஸ்யது, நீ ரசூல்லாட்ட குதிரையை விட்டா என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். ஹுசைமார்ல அவங்க சொல்றாங்க. உடனே ரசூல் சல்லாஸ் ஹுசைமார் அலியல் அவர்களை நோக்கி, பிமத் அஷ்ஹத், மக்கள் இருக்கிறாங்க, இந்த கிராமவாசி இருக்கிறாங்க, எல்லாரையும் வைத்து கொண்டு ரசூல்லாவே முந்தி கொண்டு கேட்டார்கள் அந்த கிராமவாசி இடத்துல, நீங்க எப்படி இங்க சாட்சி சொல்றீங்க, எங்களோட இருக்கலையே. அப்பதான் ஹுசைமார்ல அவங்க சொன்னாங்க, அல்லாவின் தூதரை, பி தஸ்தீக்க, உங்களை நான் உண்மைப்படுத்துகிறேன், நீங்கள் அல்லாவுடைய தூதர், இதைவிட பெண்ணம்பெரிய விஷயத்தில எல்லாம் உங்கள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அற்ப இந்த விஷயத்திலே உங்களை நான் நம்ப மாட்டேனா என்று சொன்னவுடன் ரசூல் சல்லாஸ் அவர்கள் அந்த சஹாபி தன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானுக்காக அவருடைய சாட்சி இருவருடைய சாட்சிக்கு நிகரானது என்று அந்தஸ்து வழங்கினார்கள். ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க, பல காரணங்களை சொல்லி மறுக்கிறாங்க. சரி, ஹதீஸ்ல என்ன இருக்கு அதை சொல்லித்தானே மறுக்கணும். இதை மறுக்கக்கூடிய சகோதரர் எப்படி விமர்சனம் பண்றார், அவரா ஒரு ஹதீஸ் சொல்றார், ரசூல் சல்லாஸ் ஒரு கிராமவாசிட்ட குதிரையை விலைக்கு வாங்கினாங்களா, விலை பேசுனாங்களா, ரேட்டு ஒத்து வந்துச்சா ஒத்து வரல, எதுவுமே இல்லை, ஒப்பந்தம் நடந்துச்சா நடக்கல, எதுவுமே நடக்கல, திடீர்னு ரசூல் சல்லாஸ் ஒட்டகத்தை அந்த குதிரை இழுத்துட்டு போயிட்டாங்களா. அப்ப அந்த கிராமவாசி, என்னங்க ரேட்டும் பேசல ஒப்பந்தமும் நடக்கல, குதிரை இப்படி இழுத்துட்டு போறீங்களே அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அதான் நான் உன்ட்ட வாங்கிட்டேன்னு நபி சொன்னாங்களாம். இப்படியா இருக்கு ஹதீஸ், ரசூல் சல்லாஸ் அவங்க குதிரை இழுத்துட்டு போனாங்கன்னு இருக்குதா, ஒப்பந்தம் நடக்கல ரேட்டு பேசல அப்படிங்கிறாரே, அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்குதா, வித்துட்டாங்க வாங்கிட்டாங்க எல்லாம் நடந்துருச்சு, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, இந்த கிராமவாசி ரேட்டு அதிகமா வந்தோன்னு மாறி பேசினாரு, இவ்வளவு இருக்குது. அப்ப இந்த மாதிரி நபி மொழிகள்ல யூகம், இது வந்து யூகத்தோட மோசம், யூகமே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இது அவதூறா இல்லையா, ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கும்போது அது அப்படியே மறுத்து பேசுறது அது அவதூறு. ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் தப்பான ஒரு செயல். இதை நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். அது மாதிரி இன்னொன்று இருக்கு, இந்த அதிகமான மக்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு அதிகமான மக்கள் நம்ம டேஞ்சர், அதிகமான மக்களை பார்க்கவே கூடாது. ஆனா மக்கள்கிட்ட அந்த நோய் இருக்கு. என்னன்னா, இவ இந்த கருத்தை எத்தனை மக்கள் நம்புறாங்க தெரியுமா, எவ்வளவு மக்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க தெரியுமா, இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 6:116 வசனம், இன் துத்திய அக்சர மன்பில்லர்ல யுதில்லூக்க அன் சபீலில்லா, அதிகமான மக்களுக்கு நபியை நீ கட்டுப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உம்மை வழிகெடுத்து விடுவார்கள். அவர்கள் யூகத்தை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை, இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் கணிக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அதிகமான மக்களை நம்ம என்ன சொல்றாங்க, அதிகமான மக்கள் இந்த கருத்துல இருக்கிறாங்களேன்னு பார்த்தா நம்ம வழிகட்டுக்கு போயிருவோம். அந்த அழியமான மக்கள் எப்படி இருப்பாங்களா, யூகத்தை தான் மின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு அதுதான் நிலைமை. அதிகமான மக்களை சிந்திச்சு சிந்திக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஒரு 1000 பேர்ல ஒரு 10 பேர் தான் சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அதிகமானவங்க யூகத்தை பின்பற்றக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. எப்படி யூகம், இவர் சொன்னா சரியா தான் இருக்கும், இந்த மாதிரி இருந்தா சரியா தான் இருக்கும். அப்ப ஹதீஸ் இருக்கே, அவதான் அந்த லைஃப்ன்றார்ல, அப்ப சரியா தான் இருக்கும். இந்த நம்பிக்கையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இது வந்து இப்படிப்பட்ட யூகம் நம்ம வைக்க கூடாது. தெளிவான நபிமொழி இருந்தா அந்த நபிமொழியை பற்றி பிடிக்கணுமே தவிர, அந்த நபிமொழியை மறுத்து ஒருவர் சந்தேகத்தை கிளப்பி நபிமொழிகளுக்கு எதிரான யூகங்களை உருவாக்கி சொன்னால், அந்த நேரத்தில் இவர் சொன்னா சரியா தான் இருக்கும்னு யூகம் பண்ணா அது வழிகேடு. நம்ம நபிமொழியில தெளிவா இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் சகோதரர்களே நம்ம யூகம் பண்றதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. எதை யூகம் பண்ண, ஒரு ஆடு நல்லவங்க மேல, ஏன்னா யூகம் பண்றதுக்கு ஒரே ஒரு நேரத்தில் அனுமதி. என்னன்னா இந்த சேஃப்டிங்கிற வரும் இல்லையா, சேஃப்டி வரும்போது மட்டும் அனுமதி இருக்கு. என்ன சேஃப்டி, இப்ப நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு பார்க்க போறீங்க, அப்போ இல்ல பொண்ணு நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அங்க போகக்கூடாது. அங்க வந்து நீங்க டெஸ்ட் பண்ணணும், பொண்ணு நல்ல பொண்ணா, ஒழுக்கமான பொண்ணா, அப்படிலாம் என்ன செய்யணும், நீங்க ஆய்வு பண்ணணும். இப்படி இந்த இடத்துல யூகம் பண்றது தப்பா, இந்த இடத்துல யூகம் பண்ணாம கல்யாணம் முடிக்கிறது தான் தப்பு, இங்க யூகம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நீங்க சரியா பாக்காட்டின்னு வைங்கள, நீங்க பாதிக்கப்பட்டிருவீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அது மாதிரி மாப்பிள்ள பார்க்க போறோம், மாப்பிள்ள ஒழுக்கமானவரா, சாராயம் பீடி இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குதா, இப்படிலாம் யூகம் பண்ணா சரி அது பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஏர்போர்ட்ல இருக்கிறோம், ஏர்போர்ட்ல வரும்போது என்ன செய்யறாங்க, நம்மளை செக் பண்றாங்க. அப்ப அவர்கிட்ட போய் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, என் மேல யூகம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. அவர் யூகம் பண்ணத்தான் செய்வார், ஏன்னா சேஃப்டி, எத்தை யாரை நம்ப முடியும். அப்ப இந்த அடிப்படையில தான் இமாம்கள் இந்த அறிவிப்பாளர்கள் கூட யூகம் பண்ணாங்க, இவர் நல்லவரா பொய்யரா, இது சையான ஈசா லைஃபான ஈசா. ஏன்னா பொய்கள் வந்துடக்கூடாது, ரசுல்லா பேர்ல அவதூறு வந்துடக்கூடாது. அப்போ நாம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒரு தீமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒருவர் விஷயத்தில் யூகம் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் யூகம் பண்ணி அவதூற பரப்பிடக்கூடாது, யூகம் பண்ணி உறுதிப்படுத்திக் கொள்வது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று, தப்பான காரியத்தை நம்ம செஞ்சுட்டு தேவையில்லாத யூகத்தை நம்ம இழுத்துக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழியையும் போடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கலாமா மார்க்கத்தில், அது ஹராம். இப்போ என்ன செய்கிறா, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணோட ஓடி போயிட்டான், இப்போ வரும்போது அவங்க விஷயத்தில் எல்லாரும் யூகம் பண்ணத்தானே செய்வாங்க. இதுக்கு காரணம் யாரு, அந்த பெண்மணி தான் காரணம். அப்போ இந்த மாதிரியான நடத்தைகள் நம்மிடத்துல வந்து விட்டு யூகம் பண்ணாத யூகம் பண்ணாதன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் ஹராமானது செய்யாமல் இருந்து கொண்டு என்ன செய்யணும், யூகம் பண்ணாதீர்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான உபதேசங்கள் நிறைய இருக்குது. மொத்தத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தை மனசில் வச்சுக்கோங்க. இஜித்த நிபு கசீரம் மினதன், அதிகமான யூகங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். சில யூகங்கள் பாவம், சில யூகங்களுக்கு நான் குற்றம் கூட பிடிப்பேன். வலாத்த ஜஸ்ஸு, அடுத்தவர்களை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நல்லவர்கள் மீதும் நல்ல விஷயங்களின் மீதும் நபிமொழிகளின் மீதும் நல்லெண்ணம் நமக்கு இருக்க வேண்டும், சஹாபாக்கள் மீதையும் இருக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு சஹாபாக்களை பற்றி வரும்போது, இந்த சஹாபி அறிவிப்பாளர் தொடரில் கூட இந்த சஹாபி வருவார், அவர் முர்த்ததாக இருப்பாரோ என்றெல்லாம் யூகம் செய்யப்படுகிறது. அதெல்லாம் தவறான யூகங்கள். நல்ல யூகம் கொள்ளுவோம், நல்ல எண்ணம் வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.